தென்றல் சிறுகதை போட்டி 2011 இரண்டாம் பரிசு கதை செலவு கடை. சானுசே கலிபோர்னியாவிலிருந்து அம்புஜவல்லி தேசிகாச்சாரி அவர்கள் எழுதியுள்ளார். ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஏம்மா கோதே, குடிக்க தண்ணியும் விசிறியும் எடுத்தாம்மா. அப்பப்பா, என்ன ஒரு வெயில், என்ன ஒரு வெக்க. என்றபடியே நடையில் செருப்புகளை விட்ட வண்ணம் உள்ளே நுழைந்தார் அனவரதம். அவர் குரல் வருமுன்னே தாழ்வார பெஞ்சு பலகையில் இரண்டும் காத்திருந்தன. சொம்பு தண்ணீரையும் ஒரே மடக்கில் குடித்து கண்மூடி ஆசுவாசப்படுத்தி கொண்டு ஆக்கப்புறை பக்கம் அரைக்கண்ணை ஓட்டி சாப்பாடு தயாரா என ஜாடையாக வினவினார் மகள் பூங்கோதையை. ஆஹா, உதிரவடிச்சு உப்புச்சார் காய்ச்சி வச்சிருக்கு, வட்டிக்கிறேன், ஒரு புடி புடியுங்க என அசரீரி வந்தது அடுக்கலையிலிருந்து. மனைவி வடிவுதான். இந்த நையாண்டிக்கெல்லாம் அசர்பவரா அனுவரதம். காதிலேயே வாங்காது கொல்லைப்புறம் சென்று கால் கை கழுவி வரவும் தாழ்வார குரட்டில் கைக்கா ஓலை வட்டிலும் குவளையில் நீரும் காத்திருந்த அப்பனே நெல்லையப்பா, தாயே காந்திமதி என அழைத்தபடி அமர்ந்தவரிடம், இன்னைக்கு நெல்லையப்பன் நொய்கஞ்சியும் நாரத்தங்காயும் படியிழந்திருக்கான் என்றபடி நாலகப்பை கஞ்சியை வார்த்தாள் பூங்கோதை. அதுவே தேவாமிர்தமாக இருந்தது அவருக்கு. சற்று முன்பசி ஆறியதும் தாழ்ந்த குரலில், போன சோழி என்ன ஆச்சுப்பா என வினவினாள் கோதை. நீண்ட பெருமூச்சு ஒன்றை விட்டு, அந்த மவராசன் திரும்ப வாய்தா வாங்கிட்டான். இன்னும் எத்தனை வட்டம் கொக்கரகுள யாத்திரை வாய்ச்சிருக்கோ, எழுதா குறைக்கி அழுதா வருமா என அலுப்புடன் பதிலிருத்தபடி கை கழுவி சென்றார். பாத்திரத்தில் மீதமிருந்த கையளவு கஞ்சியை வழித்து வாயில் இட்டபடி அடுக்கலை பக்கம் சென்றாள் கோதை. எதை பற்றியும் கவலையின்றி கூடுத்து இடைகழியில் தலைக்குயிர கட்டையை வைத்து படுத்திருந்த வடிவு, ஆமா, இவங்க கேசாடி மீட்டு கொண்டாந்து சாய்க்க போறாக, அக்காடு வெட்டி பருத்தி விளைஞ்சா அக்கா எனக்கும் ஒரு முழத்துண்டுன்னு காத்து கிடக்கணும் என முனகுவது கேட்டது. அதை காதில் வாங்காது முன்னறி பக்கம் சென்று புத்தகம் ஒன்றை கையில் எடுத்து விட்டாள் கோதை. மன அலுப்பு, வெயிலில் அலைந்த சடைவு எல்லாம் தள்ள பெஞ்சு பலகையில் கட்டையை கிடத்தினார் அனவரதம். நெல்லை மாவட்ட சிற்றூர் ஒன்றில் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தவர்தான் அனவரதம். வயல் வேலை, கூலி வேலை என்று உழைக்கும் அன்றாடம் காய்ச்சி ஜனங்களின் தேவைகளை விற்கும் செலவு கடை என்னும் சில்லறை கடை அவருடையது. ஓஹோ என்று இல்லாவிட்டாலும் மனநிறைவுடன் வாழ்ந்து வந்தார். ஒரே மகள் பூங்கோதை +2 முடித்து குடும்ப சூழ்நிலை கருதி ஆசிரியர் பயிற்சி முடித்துவிட்டு உள்ளூரிலேயே ஒரு தனியார் பள்ளியில் பணியாற்றி வந்தாள். சம்பளம் என்று அவர்கள் கொடுப்பதுதான், கொடுக்கும்போதுதான் குடும்பத்துடன் ஒரே இடத்தில் இருக்கும் நிம்மதி ஒன்றுதான் லாபம். இந்த சிங்கார குடும்பம் இந்த இறங்கி போய் நொய்கஞ்ச நிலைக்கு வந்துள்ளதற்கு அவர்களுடன் சில காலம் வாழ்ந்திருந்த ஆவுடையப்பனின் மறைவு முதல் எழுந்த பிரச்சனைகளே காரணம். சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்த அனவரதம் செய்த பெரும் புண்ணியம் அவரை விட மிகவும் மூத்த தமக்கையாக கோமதி அம்மாளையும் அக்காள் புருஷனாக ஆவுடையப்பனையும் பெற்றதுதான். அவர்களே இவருக்கு பெற்றோராக இருந்து போஷித்தனர். ஆவுடையப்பன் தமிழ் ஆசிரியர். ஊரில் தமிழையா என்றால் அப்படி ஒரு மரியாதை. தம் இரு மகன்களுக்கு மூத்தவராகவே அனவரதத்தை பாவித்தார். ஆனாலும் அவர் எவ்வளவு மீண்டும் அனவரதத்துக்கு படிப்பு மட்டும் 8க்கு மேல் எட்டவில்லை. இந்த கடையை வைத்துக் கொடுத்து அவர் காலூன்றியவுடன் வடிவை தேடி மனம் செய்வித்ததும் அவர்தான். எல்லாம் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது. கோமதி காய்ச்சல் என்று படுத்தவள் 4 நாளில் மீளா துயில் கொள்ளும் வரை. ஆவுடையப்பனின் பையன்கள் இருவரும் அவ்வளவு குறியாக இல்லை. பெரியவன் செந்தில் காதல் திருமணம் செய்து கொண்டு அவர் சற்று எதிர்த்தார் என்ற ஒரே சாக்கை வைத்து வீட்டை விட்டு வெளியேறி விட்டான். நாசரேத் பக்கம் எங்கோ இருப்பதாக கேள்வி. இளையவன் சரவணனுக்கு பார்த்து பார்த்து கொண்ட மருமகளும் சரியில்லை. பிள்ளையோ வெறும் தலையாட்டி பொம்மைதான். சின்னதும் பெருசுமாக எழுந்த பூசல்கள் ஒரு கட்டத்தில் வெடித்துவிட மனம் கசந்து போய் வெளியே வந்து விட்டார் ஆவுடையப்பன். அனவரதம் உள்ளூர் பெரியவர்களை கொண்டு எவ்வளவோ சமாதானம் செய்து பார்த்தார். பிள்ளை பிடிவாதமாக அவரை சேர்த்துக் கொள்ள மறுத்துவிடவே தம்முடன் வைத்து கொண்டு விட்டார். கோதைக்கு மாமா மேல் மிகவும் பாசமும் மரியாதையும் உண்டு. வடிவுக்குத்தான் இவர்கள் தங்கள் வந்தது சற்று பிடிக்கவில்லை. அவ்வப்பொழுது ஏதாவது பிரச்சனை கிளம்புவதும் அனவரதம் சமாதானப்படுத்துவதும் நித்திய நிகழ்ச்சிகளாக இருந்தன. ஆவுடையப்பன் தன் சேமிப்பில் ஒரு வீடும் கழனி தோப்புகளும் வாங்கி வைத்திருந்தார். அனவரதத்துடன் வசிக்க வந்த பிறகு அவர் ஏதாவது பண ஒத்தாசு செய்ய முன்வந்தாலும் அதை மறுத்து விடுவார் அனவரதம். வடிவுக்கு இதில் மனத்தாங்கள்தான். பேட்டை பக்கம் போனேன் போட்டுக்கம்மா என்று பூங்கோதைக்கு ஏதாவது போலி நகைகளும் மாயன் தோட்டத்திலே விளைஞ்சதுன்னு கொடுத்தான் என்று மெழுகு பீர்க்கும் வெண்ணையாக ருசிக்கும் கத்திரிக்காயும் கொண்டு தருவதுடன் சரி. கழனி தோப்பு வரவு செலவு என்ன ஏதென்று யாரும் கேட்டதில்லை. அவராக சொன்னதும் இல்லை. நினைத்தால் கோயில் குளம் என்று கிளம்பி போய் 4-5 நாட்கள் சென்று வருவதும் அவரது வழக்கமாக இருந்தது. வயதான காலத்தில் மனம் புழுங்கிக் கொண்டு முடங்கி கிடக்காமல் நல்லபடியாக பொழுதை போக்குவது பற்றி அனுபவத்துக்கும் ஆறுதலாகத்தான் இருந்தது. ஒருமுறை ஆடி தபசுக்கென்று சிநேகிதர்கள் இருவருடன் சங்கரன் கோயில் சென்றவர் அங்கேயே மயங்கி விழுந்துவிட வீடு கொண்டு வந்து சேர்த்தனர் உடன் சென்றவர்கள். அதிக நாள் பாய் படுக்கை என்று கிடந்து யாருக்கும் சிரமம் கொடுக்காமல் அவரது முடிவு நேர்ந்து விட்டது. ஆள் அனுப்பியும் நேரில் சென்று சொல்லியும் மகன்களில் ஒருவனும் வராததால் அனவரதமே அவரை முறையோடு வழியனுப்பி வைத்து விட்டார். தகப்பனை வைத்து காப்பாற்றுவோ இறந்த பின் கடன்களை செய்யவோ முன்வராத மகன்கள் அப்பாவின் சொத்து கைவிட்டு போய்விடக் கூடாதே என ஒற்றுமையாக வந்து அனவரதத்திடம் வல்லடி செய்து கொண்டு நின்றனர். ஊர் பொதுவில் வைத்து அவரும் 4-5 வருஷமா அவங்க அப்பாவை வச்சு காப்பாத்தியிருக்கார், ஏதாவது அவருக்கும் ஒதுக்கிட்டு நீங்க எடுத்துக்கோங்க என்று தீர்ப்பளித்தனர். அது எப்படி? இத்தனை நாளா தோப்பு காட்டிலிருந்து வந்ததெல்லாம் எங்கே போச்சு? எல்லாத்தையும் இந்த மனுஷன் அமுக்கியிருக்கார், அதுக்கு ஈடா கடையை கொடுத்துட்டு போக சொல்லுங்க என்று அடாபடி செய்து கடையையும் பூட்டி வைத்து விட்டனர். கோடை விடுமுறை ஆனதால் பூங்கோதைக்கும் சம்பளம் ஏதும் கிடையாது. வழக்கு வாய்தா என செலவும் சேரவே இன்று குடும்ப நிம்மதி போய் வறுமையும் சூழ்ந்திருக்கிறது. என்னவே அனவரதம், உறக்கம் பாலமோ, உண்ட மயக்கம் போல வாசக்கதவு விரிய திறந்து கிடக்கு, நான் வந்தாப்படி வேற எவனாச்சும் வந்தா என்ன கதியாவும் என்ற குரலை கேட்டு தலையை திருப்புவதா வேண்டாமா என யோசித்தபடி, இங்கே எவன் வந்தாலும் எடுக்க ஏதும் இல்லை, அவனே ஏதாச்சும் போட்டுட்டு போவான் என பதிலளித்த வண்ணம் எழுந்த அனவரதம், அட சீவரம் அங்க வக்கீல் ஐயாங்களா, பார்த்து வெகு காலம் ஆச்சுதுங்களே என வரவேற்று விட்டு உள்புறம் நோக்கி, எம்மா கோத ஐயாவுக்கு குடிக்க மோர் எடுத்தாம்மா என உத்தரவிட்டார். கேசு ஒண்ணுக்காக நான் அடிக்கடி சென்னைக்கும் இங்குமா அலைய வேணுமாயிட்டு, போதா குறைக்கு மவனுக்கும் வடக்கே மாத்தலாயி அவனண்டையும் இருக்க வேணுமாயிட்டு, ஆயிரமே ஆனாலும் நம்ம நெல்லையப்பனையும் அம்மையையும் மறக்க ஏழுமா, அதான் கிளம்பி வந்துட்டேன். வந்தப்புறம்தான் தமிழையா காலமாயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். நல்ல மனுஷர், போன வருஷம் மார்கழி திருநாளில ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வச்சு பார்த்தது. கடைசி காலத்திலாச்சும் மவனுங்க ஆதரவா இருந்தாங்களா என ஆதங்கத்துடன் வினவினார் வக்கீல் ஐயா. அத்தையை ஏன் கேட்குறீங்க? அள்ளி போட கூட எவனும் வரல, மவனுக்கு மவனாக இருந்து நானே எல்லாம் முடிச்சு வச்சேன். பத்தாததுக்கு ரெண்டு பேரும் அப்பா ஆஸ்தியை நான் அமுக்கிட்டேன்னு தகராறு செஞ்சு கோர்ட்டு கேஸுன்னு ஆட்டி படைக்கிறானுவ, கடையையும் முடக்கி போட்டுட்டானுவ, இப்பவும் கொக்கரகுளம் போயிட்டு தான் வர்றேன் என அழித்து கொண்டார் அனவரதம். என்னவே உமக்கு ஒண்ணுமே தெரியாதா? பெரியவர் விவரமானவர் தான். எப்ப மவனங்களாத தொல்லேன்னு இங்க வந்தாரோ அப்பவே வீட்டை தவிர மீதி சொத்தை எல்லாம் உம்ம மவ பேருக்கு மாத்தி பதிவு செஞ்சிட்டாரே, நான் தானே எல்லாம் முடிச்சு கொடுத்தேன். தோப்பு காடு வருமானத்தையும் அப்படியே தபால் ஆபீஸ் கணக்கு அவ பேர்ல தான் ஆரம்பிச்சு வச்சிருக்காரே, நான் எல்லா காகிதமும் எடுத்தாரே, என்கிட்டதான் கொடுத்து வச்சிருக்காரு என துட்டிக்கு வந்த இடத்தில் நல்ல செய்தி சொல்லிவிட்டு சென்றார் வக்கீல் ஐயா. சொன்னபடி மறுநாள் சொத்து பதிவுக்கும் அஞ்சல் கணக்குக்குமான ஆவணங்களை கொடுத்து ஆவுடையப்பனின் மகன்களையும் வரவழைத்து விவரத்தை தெரிவித்தார். ஊர் பெரியவர்களை கூட்டி வழக்காடுவதால் ஏதும் பயனில்லை என கூறி வழக்கை திரும்ப பெற அறிவுறுத்தினார். சற்று முரண்டு பிடித்தாலும் அவர்கள் வேறு வழியின்றி சம்மதித்தனர். இவர் வீட்டு காடி கஞ்சிக்கும் கடிச்சுக்கிட்ட வெங்காயத்துக்கும் எங்க அப்பா நல்ல விலை கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் நல்ல ஆண்டு அனுபவிச்சுக்குங்க என வெறுப்புடன் மொழிந்தான் சரவணன். கோதை எழுந்து பேச ஆரம்பித்தாள். பெரியவங்க சபையிலே நான் பேசுறது சரியில்லைதான், ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிடுறேன், எங்க அப்பா செலவு கடை வச்சிருந்தாரே கண்டி சோத்து கடை நடத்தல, வக்கீல் மாமா அத்தனையும் இவங்க பேருக்கே மாத்தி மறுபதிவு செஞ்சிருங்க, கேஸை வாபஸ் வாங்கிட்டு கடையை மட்டும் திருப்பி கொடுத்தா போதும் என தீர்மானமாக கூறியதை அனவரதமும் ஆமோதித்தார். பஞ்சாயத்தால் கன்னி கடன் இருக்கே படத்தையாவது உம பங்கா வச்சுக்கும் ஐயா என்றதையும் மறுத்துவிட்டார். வழக்கு வாபஸ் பெறப்பட்டு கல்லா சிம்மாசனத்தில் அமர்ந்து மகிழ்ச்சியாக வாடிக்கையாளருடன் அளவளாவியபடி செலவு கடை வியாபாரத்தை ஆரம்பித்தார் அனவரதம். இதனை எழுதியவர் அம்புஜவல்லி தேசிகாச்சாரி. தெண்டலின் ஆரம்ப காலத்திலிருந்தே சிறுகதை நகைச்சுவை கட்டுரை கவிதை என்று ஊக்கத்தோடு எழுதி வருபவர் அம்புஜவல்லி தேசிகாச்சாரி. இவருடைய கதைகள் எல்லாமே செய்நேர்த்தி கொண்டவே என்ற போதும் கிரீன் கார்டு நவம்பர் 2003, புழக்கடையில் கீதை செப்டம்பர் 2007 போன்றவை குறிப்பிடத்தகுந்தவை. தமிழகத்தின் கிராமப்புற வாழ்க்கையை கூர்ந்து அவதானித்து அந்த வட்டார வழக்கில் நேர்த்தியாக உயிரோட்டமுள்ள படைப்புகளை தருவதில் வல்லவர். தன் மகனோடு கலிபோர்னியாவின் சானுசே பகுதியில் வாழ்ந்து வரும் இவரது படைப்புகள் கல்கி மங்கை மலர் ஆகியவற்றில் வெளியாகியுள்ள போதிலும் உண்மையில் எழுத்துலகில் அறிமுகமும் அங்கீகாரமும் கிடைத்தது தெண்டலின் மூலம்தான் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன் என்கிறார் இவர். பரிசு பெற்றுள்ள செலவு கடை கதையிலும் நெல்லை தமிழ் துல்லியமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதோடு அதன் பாத்திரங்களின் தன்மானமும் பயன் கருதா நேர்மையும் தனித்து நிற்கின்றன.